கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழு வழங்கும் அருட்சுடர். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரன் குருஸ் திவாகரன் அவர்கள்.
தன்னை முழுதும் வெறுமையாக்கி
தாம் தனதெந்த நிலையைக்கு
தன்னை முழுதும் வெறுமையாக்கி
தாம் தனதெந்த நிலை நீக்கி
அண்ணல் இறைவன் ஒருவனுக்கே
ஆண்டிடும் உரிமை தானே கொடுத்தே
அண்ணல் இறைவன் ஒருவனுக்கே
ஆண்டிடும் உரிமை தானே கொடுத்தே
அன்னை மரியாள் அன்று சொன்னாள் அன்னை மரியாள் அன்று சொன்னாள்
இதோ உமது அடிமை
இதுவே மரியின் பெருமை
இதோ உமது அடிமை
இதுவே மரியின் பெருமை மண்ணும் இணைந்திடவே
தேவன் உலகில் பிறந்திடவே
விண்ணும் மண்ணும் இணைந்திடவே
தேவன் உலகில் பிறந்திடவே
மண்ணின் மீட்பை சுமந்திடவே
மனமும் மகிழ்வாய் இசைந்திடவே
மண்ணின் மீட்பை சுமந்திடவே
மனமும் மகிழ்வாய் இசைந்திடவே
மாதா வணங்கி அன்று சொன்னாள் மாதா வணங்கி அன்று சொன்னாள்
இதோ உமது அடிமை
இதுவே மரியின் பெருமை
இதோ
கன்னி மரியாள் அன்னை மரியாள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக தீர்க்கதரிசிகளின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் இப்பூமியில் மனிதனாக பிறப்பதை தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் வழியாக அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எசையா தீர்க்கதரிசன் வழியாக திட்டவட்டமாக ஒரு அறிகுறி சொல்லப்பட்டது. எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 7:14 வாசித்து பாருங்கள். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் மத்தேயு 1:23 நாம் வாசித்திருக்கிறோம், கடவுள் நம்மோடு என்று சொல்லி. கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால், பிறக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9:6 சொல்லப்பட்டது. நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கென்று ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நர்மையான சகோதர சகோதரிகளே, ஆகவே உலகம் மீட்பருக்காக காத்திருந்தது, மெசையாவுக்காக உலகம் காத்திருந்தது. கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லப்பட்டிருந்தபடியால் சரித்திரம் சொல்லுகிறது, யூத குலத்தை சேர்ந்த பெண்களில் அநேக பேர் ஒருவேளை மெசையா பூமியில மனுஷனாக பிறப்பதற்கு என்னை தேர்ந்தெடுப்பாரோ என்னை தேர்ந்தெடுப்பாரோ என்று சொல்லி அநேக பெண்கள் அந்நாளில 35 வரைக்கும் கூட திருமணமே செய்து கொள்ளாமல் காத்திருந்தார்களா? அவர்களில் சில பேர் உயர்ந்த மாட மாளிகைகளை வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், சில பேர் அழகுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், சில பேர் அறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், தர்மம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பெண்களின் வீட்டார் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் கூட மெசையா இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறார், மீட்பர் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறார். ஆகவே கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று தீர்க்கதரிசிகளின் வழியாக சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஒருவேளை கடவுள் என் பிள்ளையை தேர்ந்தெடுப்பாரோ எங்கள் வீட்டை தேர்ந்தெடுப்பாரோ என்றெல்லாம் தங்களுடைய அந்தஸ்தை நம்பி அவர்கள் மீட்பர் தங்களை தேர்ந்தெடுப்பார் என்று காத்திருந்தார்களாம். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்கள் காத்திருந்ததற்கு அவர்கள் இடத்துல ஒரு தன்மை இருந்திருக்கிறது, நோக்கம் இருந்திருக்கிறது. அது என்ன? அவர் ராஜாவாய் பிறக்கிறார். ஆகவே மாட மாளிகைகளை வாழ்ந்து கொண்டிருந்த உயர்குலத்து யூத பெண்களில் அநேக பேர் ராஜாவாய் பிறக்கிறவர் ஒரு உயர்ந்த இடத்தில் தானே பிறப்பார் என்று சொல்லி உயர்ந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேக பெண்கள் தங்களை தேர்ந்தெடுப்பாரோ என்று சொல்லி அவர்கள் அவளோடு காத்திருந்தார்களாம். ஆனால் மீட்பர் இந்த உலகத்தில் பிறப்பார், அவருக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது, அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கப் போகிறார், ஒரு கன்னி கருத்தாங்கி மகனை பெற்றெடுக்கப் போகிறாள், அந்த அதிசயம் அந்த உலகத்தில் எப்பொழுது நடக்கப் போகிறதோ என்று நிச்சயமாக என்னை தேர்ந்தெடுப்பார் என்று ஒரு நிமிஷம் கூட நினைத்திராமல் இந்த உலகத்தில் மீட்பர் பிறப்பார், அவர் என்றைக்கு பிறப்பாரோ எப்பொழுது பிறப்பாரோ எங்கிருந்து பிறப்பாரோ என்றெல்லாம் அவளோடு காத்திருந்த பெண்களில் ஒருவளாயிருந்த கன்னி மரியாளிடத்தில் ஆண்டவருடைய தூதுவன் சென்று சொல்லுகிறான், அருள் நிறைந்தவளே வாழ்க, மீட்பர் பிறப்பார் என்று அவளுக்கு தெரியும், மெசையா இந்த பூமியில் பிறப்பார் என்று அவளுக்கு நன்றாக தெரியும், கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தன்னைத்தான் அவர் தேர்ந்தெடுப்பார் என்று அவள் ஒரு நிமிஷமும் எதிர்பார்த்திருந்ததில்லை, நினைத்ததில்லை. ஆண்டவர் அவளை தேர்ந்தெடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுத நிருபம் 8:30 வாசித்து பாருங்கள், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார், யாரை நீதிமான்களாக மாற்றுகிறாரோ அவர்களை மகிமையிலே பங்கடையும்படி அவர் செய்கிறார். இதுதான் கடவுளுடைய சித்தம். அங்கே மாட மாளிகையில வாழ்ந்திருந்த அநேக பெண்கள், நான் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அழகுள்ளவளா இருக்கிறேன், அறிவுள்ளவளா இருக்கிறேன், ஆற்றல் உள்ளவளா இருக்கிறேன், பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய பக்திக்கு அளவே இல்லை என்றெல்லாம் தங்களை பெருமையாக கருதி கொண்டு மீட்பர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்க அவர் என் வழியாக பிறப்பாரோ என்னை தேர்ந்தெடுப்பாரோ என்றெல்லாம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பொருள் நிறைந்த பெண்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய தேவ தூதுவனை அருள் நிறைந்த ஒருவளிடத்தில் அனுப்பி வைத்தார். கிருபை பெற்றவளே, அருள் நிறைந்தவளே வாழ்க, காரணம் கர்த்தருமுடனே. என் அருமையான சகோதர சகோதரிகளே, உலகம் முடியும் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்று நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் அருள் நிறைந்தவர்கள்தான், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவர்கள், அருள் நிறைந்தவர்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மனுஷனை போல மேல் அடையாளங்களை கண்டு அவர்களை தேர்ந்தெடுக்கிறவர் அல்ல. கடவுளுக்கு உங்களுடைய ஆற்றல் தேவையில்லை, கடவுளுக்கு உங்களுடைய அழகு தேவையில்லை, அது உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. கடவுளுக்கு உங்களுடைய அந்தஸ்து தேவையில்லை, அது மனித வாழ்க்கைக்கே கேவலமாக இருக்கிறது. கடவுளுக்கு உங்களுடைய திறமைகள் தேவையில்லை, ஏனென்றால் அது உங்களே பைத்தியக்காரர்களாக மாற்றியிருக்கிறது. கடவுளுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை, ஏனென்றால் அது உங்களே தலைக்கீழாக வைத்திருக்கிறது. கடவுளுக்கு நீங்கள் தான் தேவை. அவர் நம்மிடத்திலிருந்து வேற எதுவும் எதிர்பார்க்கவில்லை, நாம் தான் அவருக்கு தேவை. இதைத்தான் புனித சின்னப்பர் கலாத்தியிருக்கிறது நிருபம் 15:15 அவர் சொன்னார், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை அவர் பிரித்தெடுத்தார். எதற்காக பிரித்தெடுத்தார்? உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறார்களே அவர்களைப் போல நீங்களும் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தாரா? இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை நமது வாழ்க்கையின் வழியாக நிறைவேற்றுவதற்காக தான் அவர் நம்மை பிரித்தெடுத்தார். ஆகவே என் தாயின் கர்ப்பத்திலிருந்து அவர் என்னை பிரித்தெடுத்தார் என்று அந்த அப்போஸ்தலன் சொன்னார் என்று சொன்னார். என் அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, உங்களையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்காக உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார், அவருடைய திட்டத்திற்காக உங்களையும் பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? உங்களுடைய கண்போன போக்கில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்வதற்காக அல்ல, உங்கள் விருப்பப்படி நீங்கள் போவதற்காக அல்ல, உங்களுடைய ஆசைகளெல்லாம் தீர்த்துக் கொள்வதற்காக அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவராக கடவுள் உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுத்தார். அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர். அவர் யாரையும் கொண்டும் எதையும் செய்வார். அன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத பேரறிஞர்களும் நாங்கள் எல்லோரும் ஆபிரகாம் வழி வந்தவர்கள் என்று ஆண்டவரை எதிர்த்து பேசும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க உங்கள் கடவுள் வல்லவர் என்பதை நீங்கள் ஏன் அறியாமல் போனீர்கள்? ஆமன் பார்ந்தவர்களே, அவரால் கூடாதவைகள் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்படி ஆற்றல் உள்ள ஒரு தேவன் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் நன்றி கட்ட மக்களாக இன்றைக்கு நாம் மாறிப்போனோம். அவருடைய சித்தத்தை நமது வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக நாம் ஒப்புக் கொடுப்பதில்லை. நம்முடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு கடவுளாக அவரை நாம் மாற்றிவிட்டோம். நாம் கேட்பதெல்லாம் அவர் கொடுத்து விட வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் வாழவில்லை. ஆகவேதான் நம்மளிருந்து கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறார். அவளிருந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளே தேவ தூதனுடைய பிரசன்னம், அருள் நிறைந்தவளை வாழ்க, கர்த்தரும்படனே, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அழைப்பு! இது கண்ணிமிக்க நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, பல மணி நேரங்கள் நடந்திருக்கிற இந்த சம்பவம். அவள் ஆச்சரியத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, லூக்காஸ் 1:29 வாசித்து பாருங்கள். இந்த வாழ்த்துதலை கண்டு மரியாள் அஞ்சினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை போல உதவாத மூன்றாம் தர ஆசாமிகள் வாழ்த்தவில்லை, தேவ தூதுவன் வாழ்த்துகிறான். அந்த தேவ தூதுவன் வாழ்த்தினதை கேட்டு மரியாள் மயக்கம் போட்டு மயங்கி அப்படியே விழுந்து விடவில்லையாம். இந்த வாழ்த்துதலை கேட்டு மரியாள் கலங்கினால், அஞ்சினால், பயந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்னி மரியாள் எங்கே ஆகிலும் பயந்திருக்கிறாளா என்று வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாட்டு கொடிலிலே பெற்றெடுப்பதற்காக அவள் பயப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் விடுங்கள் என்று ஏரோது இயேசுவை கொலை செய்ய அந்த சமயத்தில் தேவ தூதன் உத்தரவிடும் பொழுது, எகிப்துக்கு எடுத்துக்கொண்டு ஓடி போய் விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, அவள் பயந்ததாக திருமறையில் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிளாத்தின் முன்பு குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அவள் பயந்ததாக திருமறையில் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை அடித்து எல்லாரும் ரோட்டிலே சிலுவை சுமந்து அவர் செல்ல, அவர் அடித்து எல்லாருமே கல்வாரி மலை நோக்கி இழுத்து கொண்டு போகும் பொழுது கன்னிமரியால் அதை கண்டு பயந்ததாக வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொலை செய்ததை கண்டு அவள் பயந்ததாக வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினதைக் கண்டு அவள் பயந்ததாக வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக தேவ தூதுவன் அவளை வாழ்த்தினதை கேட்டு அவள் பயந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வாழ்த்துக்கு பயந்தவள் மரியாள். ஏன்? வாழ்த்துகிற உலகம் ஒரு நாள் தன்னை தூற்றும் என்று அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள். அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்க வேண்டிய தலை சிறந்த குணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் நம்மை வாழ்த்துவார்களா என்று எண்ணத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் என்னை போற்றுவார்களா என்ற எண்ணத்தில் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கிவிடுவா என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சீக்கிரத்தில் தவறு செய்ய தொடங்கிவிடுவீர்கள். மற்றவர்கள் உங்களை எதிலெல்லாம் வாழ்த்துவார்களோ என்று நீங்கள் எதிர்பார்த்து விட்டு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான வேலையிலெல்லாம் நீங்கள் இறங்கிவிடுவீர்கள். ஆகவே ஜாக்கிரதை. கிறிஸ்தவ மக்களிடத்தில் இருக்க வேண்டிய குணநலன் என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்னை வாழ்த்துவார்களா போற்றுவார்களா என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதிருங்கள். கன்னி மரியாளை எவ்வளோ அறிந்திருப்பதாக நம்மில் எல்லா மக்களும் சொல்லிக் கொள்ளுவோம். ஆனால் வாழ்த்துக்கு பயந்த மரியாளை நீங்கள் அறிந்திருப்பீர்களா? புகழுக்கு அவள் ஒதுங்கி நின்றாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய உள்ளம் ஒருவரை புகழ்ந்து கொண்டிருந்தது. லூக்காஸ் 1:43 தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது. அடிமை நிலையை அவர் கண்ணோக்கினார். இது முதல் தலைமுறை தலைமுறை என்னை பேருடைய ஆள் என்று சொல்லுமே. உள்ளத்தில் செருக்குற்றோர்களை அரியணையிலிருந்து தள்ளினார், தாழ்ந்தோர்களை உயர்த்தினார். அவருடைய நாமம் புனிதமாமே. ஆமன் பார்ந்தவர்களே, அவருடைய உள்ளம் ஒருவரே வாழ்த்திக் கொண்டிருந்தது, ரட்சகரே புகழ்ந்து கொண்டிருந்தது, மீட்பரையே நினைத்துக் கொண்டிருந்தது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது என்று அவள் சொன்னான். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிடத்தில் இருக்க வேண்டிய தலை சிறந்த குணம் இதுதான். உங்கள் மீட்பராம் கடவுளை நீங்கள் நினைக்கிறவர்களாக, புகழ்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவ தூதுவன் வாழ்த்தினதை கண்டு அவள் அஞ்சினாள், பயந்தாள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் பயந்தாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளால் அழைக்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்க வேண்டிய அரும் பெரும் குணம் இதுதான். மற்றவர்கள் நம்மை வாழ்த்துவார்களா என்று ஏங்கக்கூடாது. கடவுளுடைய பணியிலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் உங்களை புகழும் பொழுது மயங்காதே, மற்றவர்கள் உன்னை இகழும் பொழுது கலங்காதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நினைத்திரு, அப்பொழுது நீ ஆண்டவருக்கு நல்ல கருவியாக நீ திகழ முடியும். நர்மையான சகோதர சகோதரிகளே, இதற்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக தான் பரிசுத்த கன்னிமரியால் திகழ்ந்திருக்கிறாள். வாழ்த்துதலுக்கு அவள் பயந்து விட்டாள். இதை நான் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இதோ இந்த தமிழ்நாட்டிலே கடற்கரையின் ஓரமாக இருக்கிற ஒரு கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன். அந்த கடற்கரை பகுதியில் இருக்கிற அந்த கிராமத்திற்கு நான் செல்லும் பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் காத்திருந்தது. என்ன, சிறிய கிராமம், ஆனால் 2 கிறிஸ்தவ பங்கு ஆலயங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது, எதிரும் புதிரமாக இருக்கிறது. இந்த சிறிய கிராமத்தில் இந்த 2 ஆலயங்கள் எப்படி வந்தது? 2 ஆலயங்களுக்கு 2 பங்கு குருக்கள், 2 ஆலயங்களுக்கு மத்தியிலே சுவர் கட்டியிருக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்று கேட்கும் பொழுது, வழக்கமாக மாதா திருவிழா அந்த இடத்துல வருஷா வருஷம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஆண்டில மாதா திருவிழாவை நடத்தும் அந்த சமயத்தில் தேர் பவனியை ஊர்வலமாக கொண்டு செல்ல அவர்கள் எல்லாருமே ஏற்பாடு செய்திருந்திருக்கிறார்கள். அந்த ஊர் வழக்கப்படி அந்த தேரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து அந்த தேரை அவர்கள் முன்னால் இழுத்துவிட வேண்டுமாம். அதற்கு பின்பு அந்த தேரெல்லாம் இழுத்து கொண்டு போவார்கள். இன்னைக்கு நம்ம தலையெழுத்து பாருங்க எப்படியா இருக்கு. தேரை இழுக்கிறதுக்குன்னே 4-5 பேர் பறந்திருக்கிறோம் அந்த உலகத்தில். என்னமோ தேர் இழுக்கெல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்த மாதிரி இல்லையா? அப்படி கடவுள் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்போமோ? தேரை இழுக்கிறவர்கள்லாம் பரலோகத்துக்கு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தால் அது என்ன பண்ணிருப்போமோ? அருமையானவர்களே, அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் அல்ல, உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகளைத்தான் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுகின்றீர்கள். தேர் இழுப்பதினால் உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்றீர்கள். அந்த ஊரில் அப்படி பண்ணார்கள், இந்த ஊரில் இப்படி பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மேலான ஒரு காரியத்தை கொண்டு வந்ததாக தெரியவே இல்லை. மாறாக கலகங்களை கொண்டு வந்திருக்கிறது, குழப்பங்களை கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் மத்தியில் பிளவுகளை உண்டாக்கி கொண்டிருந்திருக்கின்றீர்கள். நீங்களோ பெரியோர் சிறியோர் மதிப்பற்றவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றீர்கள். ஜாதி பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் அதனால் நீங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து அந்த தேர் இழுத்துவிட வேண்டுமா? பங்கு குருவானவர் காத்திருந்திருக்கிறார், அவர்கள் வரவில்லை. சில முக்கியஸ்தர்கள் அனுப்பி அவர்களை வர சொல்லுங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர்கள் போய் அழைத்திருக்கிறார்கள். அந்த சமயம் அவர்கள் எல்லாருமே அதிகமாக குடித்து வெறித்த நிலையில், நாங்கள் இப்பொழுது வர முடியாது, இப்போது வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் வராமல் அந்த தேர் எப்படி இன்றைக்கு நகர்கிறது என்பதை நாங்கள் பார்த்து விடுகிறோம் என்று குடித்த வெறித்த நிலையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தகவல் பங்கு குருவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனாலுமே அவர் இன்னும் சில பேரை அனுப்பியிருக்கிறார், போய் அவர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று. அவர்களும் சென்றார்கள். அவர்களுக்கும் அதே பதில் அவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நேரம் கடந்து போனது. மக்கள் அந்த திருவிழாவை முன்னிட்டு அநேக கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கிராமத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நேரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. உடனே எல்லாரும் குருவானவரிடத்தில் சொன்னார்களாம், இந்த தேரை நாங்களாகவே பவனியாக கொண்டு செல்கிறோம், அவர்கள் இன்னும் வரவே இல்லை, நேரம் அதிகரிக்கிறது என்று சொல்லி. இன்னொரு முறை நாம் பார்த்து விடலாம் என்று சொல்லி இன்னும் சில பேரை அனுப்ப, அவர்கள் இன்னும் அதிகமாக குடித்து வெறுத்த நிலையில் அதே இடத்தில் இருந்துவிட நாங்கள் வர முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் வராமல் இந்த ஊரில் அந்த திருவிழா எப்படி நடந்து விடுகிறது அதை நாங்கள் பார்த்து விடுகிறோம், அந்த தேர் எப்படி நகர்ந்து போகிறோம் அதை பார்த்து விடுகிறோம் என்று அவர்கள் வீரம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வரவே இல்லை. கடைசியாக அந்த மக்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த தேரை பவனியாக கொண்டு செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தகவல் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே ஆத்திரம் மேலிட அகங்காரிகளாக மாறி போன அந்த குருட்டு விசுவாசிகள் சில அடியாட்களுடன் கத்தி கம்பு மீன் பிடிக்கிற வலை எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் விசுவாச ஆயுதங்கள். ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் அதே அயோக்கியத்தனம், அதே அநியாயம், அதே குடி போத, அதே வெட்டுக்குத்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன் என்று சொல்லுகிறோமே, இதுபோல அயோக்கியத்தனத்தின் ஆயுதங்கள் இதெல்லாம் இல்லையா? இன்றைக்கு இப்படியாக அல்லவா திருச்சபை இன்றைக்கு நாம் கொள்ளையாட தொடங்கியிருக்கிறோம். நமது அதிகாரங்களை பயன்படுத்துகிற இடமாக இன்றைக்கு திருச்சபையை மாற்றிருக்கிறோம். நமக்கு எப்படியெல்லாம் வேண்டுமோ அப்படியெல்லாம் அதை ஆட்டி படைப்பது, அடியாட்களாக நுழைந்து அதெல்லாம் ஆட்டி படைப்பது. கீழ்ப்படிதல் இல்லை, அதற்கு கீழ்ப்படிபவர்களாக இன்றைக்கு நாம் இல்லை, அவைகளை ஆட்டி படைக்கிறவர்களாக இன்றைக்கு நாம் மாறியிருக்கிறோம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்கள் வெறி பிடித்தவர்களாய் அந்த மக்கள் கூட்டத்தில் நுழைந்து பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. அநேக பேரை அவர்கள் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். 18 பேர் கொல்லப்பட்டார்களாம். எத்தனையோ பேரை வலையில கட்டி சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டு விட்டார்களாம். எங்கு மக்கள் சிதறி ஓடி இருக்கிறார்கள். அநேக பேர் படுங்காயமுற்றார்கள். கைகளை இழந்தவர்கள், கால்களை இழந்தவர்கள், இப்படி அநேக பேர் அந்த இடத்துல படுகாயமுற்றவர்களாக போயிருந்திருக்கிறார்கள். அந்த கிராமமே வெறிச்சோடி போயிருக்கிறது.
அந்த தேர் கேட்பாரற்ற நிலையில் அந்த கிராமத்தில் நின்று கொண்டிருக்க அந்த ஊர் மக்கள் ஒன்றாக திரண்டு, இத்தனை பிரச்சனையும் எதனால் வந்தது? இந்த தேரால் தானே. ஆகவே இனி இந்த தேரை இந்த ஊரிலே நாம் இழுக்காதபடிக்கு பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி அந்த தேரில் இருந்த மாதா சுரூபத்தை எடுத்து போட்டு நடுத்தருவிலை போட்டு உடைத்திருக்கிறார்கள். அந்த தேரை அவர்கள் கொளுத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா, இதெல்லாம் செய்தவர்கள் யார்? பரலோகத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரலோகத்தின் ராக்கினியே உமது நாமம் வாழ்க என்றெல்லாம் ஒரு காலத்தில் புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். அன்று முதல் அந்த ஊர் இரண்டாக பிளந்தது. அன்று முதல் அந்த ஊரிலே ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை, ஒருவரோடு ஒருவர் பழகுவதில்லை. என் அருமையான சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு கேவலமான வாழ்க்கையிலே கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், புகழ்வதை விட அவர்களைப் போல நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுவே புகழுக்கு சமமாகும்.
உங்களிடத்தில் இந்த தலை சிறந்த குணம் வருமா? நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள திடீரென்று ஏதோ கதவை திறந்தாலும் ஒரு வெளிச்சம் வந்துவிட்டாலே நீங்கள் பெரிய கூப்பாடு போட்டு விடுவீர்கள். ஐயோயோ, எனக்கு ஒரு பெரிய அற்புதமே நடந்து விட்டது, ஒரு மகிமையும் வந்துவிட்டது. எப்படி மகிமை வந்தது? கதவை திறந்தன உடனே வெளிச்சம் வந்துவிட்டது. அது ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து விட்டார். நீங்கள் என்ற ஒரு கதையை கட்டி விட்டு விடுவீர்கள். ஆனால் அந்த இடத்துல தெய்வ தூதுவன் பல மணி நேரம் அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவள் மயங்கி விடவில்லை, பார்த்தீர்களா? அவள் கேட்ட கேள்வி என்ன? இது எங்கனமாகும்? நானோ கணவனை அறியேனே, இதுவரைக்கும் உலக வரலாற்றில் நடந்திராத ஒரு சம்பவம் இனி நடக்கப் போகிறது, இது எப்படி ஆகும்? அந்த உத்தரவாதத்தை அவள் கேட்டாள். தன்னை பரிசுத்தமாக பாதுகாக்கிற ஒரு உத்தரவு உள்ள குடும்ப பெண்ணாக அவள் இருந்திருக்கிறாள். என் அருமையான சகோதரி சகோதரர்களே, இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் அப்படி கேட்பீர்களா? அவள் கேட்டாள். தன்னை பரிசுத்தமாய் பாதுகாக்கிற ஒரு குடும்ப பெண் கேட்கிற கேள்வி அது. இது எப்படி ஆகும்? நானோ கணவனை அறியேனே. அதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. மரியே, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இறங்கி வருவார். லூக்காஸ் 1:35 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இறங்கி வருவார். உன்னதமானவருடைய வல்லமை உண்மையில் நேளிடும். அதான் வித்து, இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரன். ஆகவே உன்னிலிருந்து பிறக்கிறவர் கடவுளுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத் இப்பொழுது 6 கர்ப்பிணியா இருக்கிறாள். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. இந்த உத்தரவாதத்தை பெற்ற பரிசுத்த கன்னி மரியாள் மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே மூழ்குகிறாள். உன்னதமான கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்க, அத்தனை பேர்களில் இருந்தும் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவன் அப்படி என்று சொன்னார். அந்த ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்டவளாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும்? அரைகுறையான எண்ணத்தோடு அர்ப்பணிக்கலாமா? இல்லை. தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவருக்கே நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் தன்னை தயாரிக்க நினைக்கிறாள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பணியில் தங்களை அர்ப்பணித்த அநேக துறவரத்தாரை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துறவர வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது தங்கள் சொந்த பெயர்களை எடுத்துவிட்டு புனிதர்கள், வேத சாட்சிகள், பரிசுத்தவான்கள் பெயர்களை தங்கள் பெயராக வைத்துக் கொள்வார்கள். உதாரணமாக, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கும் 2 ஜான் பால், அது அவருடைய சொந்த பெயர் அல்ல. அந்த அருளப்பரையும் சின்னப்பறையும் போல, நான் அந்த 2 அப்போஸ்தலர்களைப் போல, நான் திருச்சபைக்காக உழைப்பேன் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த அந்த நாளில அந்த 2 அப்போஸ்தலர்களுடைய பெயரை தன் பெயராக அவர் வைத்துக் கொண்டார். 2 ஜான் பால் என்று அவரை அழைப்பதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பு ஏற்கனவே அவருக்கு முன்பு போப்பாக, அதாவது திருச்சபையின் தலைவராக இருந்தவர் ஏற்கனவே ஒருவர் அந்த பெயரை வைத்துவிட்டபடினால் 2 முறை இவர் அந்த பெயரை தன் பெயராக ஏற்றுக்கொண்டார். ஆகவே 2 அருளப்பெயர் சின்னப்பெயர் என்று நாம் அவரை அழைக்கிறோம். துறவர வாழ்க்கையில தங்களை அர்ப்பணிக்கிற அநேக பேர் தங்களை ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது தங்கள் பெயரை எடுத்துவிட்டு பரிசுத்தவான்கள், வேத சாட்சிகள், பரிசுத்தவதிகள் பெயரை தங்கள் பெயராக வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? அவர்களைப் போல நானும் திருச்சபைக்கு உழைப்பேன் என்ற எண்ணத்தில். அப்படி இருக்கும் பொழுது அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போது அவள் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கூட அவள் கூட நினைத்திருக்கலாம் இல்லையா, எப்படி என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கட்டும் என்று சொல்லி. அவள் எப்படி ஒப்பு கொடுத்தால், லூக்காஸ் 1:38 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னதமான ஆண்டவருடைய அழைப்புக்கு தன்னை அவள் ஒப்புக் கொடுக்கிறாள். என்னவென்று, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை அவள் ஒப்புக் கொடுக்கிறாள். ஆண்டவருடைய அடிமை என்று தன் சொல்லி தன்னை அவள் ஒப்புக் கொடுக்கிறாள். இந்த வார்த்தையை அவள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், வேத சாட்சிகள், புனிதர்கள் பெயரை தங்கள் பெயராக வைத்துக்கொண்டு அர்ப்பணிக்கப்படும் பொழுது, அவளோ பரிசுத்தவான்கள், புனிதர்கள், வேத சாட்சிகளின் பெயர்களெல்லாம் தேர்ந்தெடுக்காமல், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று ஒரு அடிமையின் பெயரை தன் பெயராக வைத்துக்கொண்டு அவள் அர்ப்பணிப்பதற்கு காரணம் என்ன? என் அருமையான சகோதர சகோதரிகளே, அவள் கூட ஒருவேளை யோசித்திருந்திருக்கலாம், தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது யாரை போல் அர்ப்பணிக்கலாம், அவளுக்கு முன்பு வாழ்ந்து சென்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகளின் அவள் எண்ணி பார்த்திருந்திருக்கலாம் இல்லையா? அவர்களைப் போல என்ன நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவள் யோசித்திருக்கலாம். அப்படி அவள் யோசிக்கும் பொழுது அவளுடைய நினைவில் முதலாவதாக தோன்றுகிற நபர் ஆபிரகாம். ஆமாம், ஆபிரகாமை போல என்ன நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். ஏன்? அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நான் விசுவாசத்தில் தலை சிறந்தவளாக விளங்க வேண்டும். ஆகவே ஏற்கனவே முன்னோடியாக நடந்து சென்ற விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை போல என்னை நான் ஒப்புக் கொடுக்கட்டும் என்று அவள் யோசித்திருந்திருக்க முடியும். ஆபிரகாமை போல என்னை நான் அர்ப்பணிக்கலாம் என்று அவள் யோசித்து தீர்மானம் எடுக்கிற அந்த வேளையில் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்த அந்த சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. எங்கே அவர் மீறி நடந்தார்? ஆதி ஆகமம் 15:16 ரெண்டு அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அநேக ஆசீர்வாதங்களுடன் வாழ்ந்திருந்த ஆபிரகாம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஆபிரகாம், அநேக ஆசீர்வாதங்களின் நடந்து சென்ற ஆபிரகாம், பிள்ளை இல்லாமல் பல வருடங்களாக அவர் வேதனையின் பாதையிலே நடந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர், அநேக ஆசீர்வாதங்களை எனக்கு நீ தந்திருக்கிறீர், அவைகளில் ஒன்றை ஒரு பிள்ளை எமக்கு தாரம், எங்களுடைய தலைமுறையை வளர்க்க ஒரு பிள்ளைய தாரம் என்று ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கிறார், உன் மனைவி சாரால் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம், அதை எல்லாருக்கும் சொல்லியிருந்திருப்பார். அவருடைய மனைவி சாராளுக்கு ஒரே சந்தோஷம், அதை எல்லாருக்கும் அறிவித்திருந்திருப்பார். எல்லாரும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டிருந்திருப்பார்கள். இந்த ஆச்சரியப்படும் அந்த வேளையில் நாட்கள் செல்லுகிறது, நாட்கள் வாரங்களாகிறது, வாரங்கள் மாதங்களாகிறது, மாதங்கள் வருடங்களாகிறது. இன்னும் அவர்கள் நினைத்தபடி சாரால் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய உள்ளம் வேதனைக்குள்ளாகிறது. அந்த சமயம் அவர்கள் சிந்திக்கிறார்கள், ஒருவேளை சாரால் பிள்ளையை பெற்றெடுக்கும் அந்த ஆற்றலை இழந்திருப்பாளோ என்று சொல்லி அந்த நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்ட ஆபிரகாம் என்ன செய்வதென்று அவர் யோசிக்கிறார். அந்த சமயம் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிற நினைவு என்ன? சாரால் வயது முதிர்ந்தவளா இருக்கிறபடினால் பிள்ளையை பெற்றெடுக்கும் அந்த அதிகாரத்தை அவள் இழந்திருக்கலாம் என்ற எண்ணத்தில் தள்ளப்பட்ட ஆபிரகாம் சாராளுடைய ஆலோசனையின்படி தன் வீட்டில் வேலைக்காரியா இருக்கிற ஆகாரை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நடந்த சம்பவம் என்ன? ஆகார் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள், அதற்கு பின்பு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே சாராலும் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். ஆபிராமுக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. ஆண்டவரிடத்தில் ஆபிராம் கேட்கிறார், ஆண்டவரே, உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று நீ சொன்னீர், அதன்படி என் மனைவி சாரால் ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கிறாள். ஆனால் அடுத்தபுறம் வேலைக்கார பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், அவளும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள், இது என்ன ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆபிராமுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள். அப்படி இருக்க நானா உனக்கு சொன்னேன் உன் வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நானா உனக்கு சொன்னேன்? அது உன் தவறு, அவைகளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆமன் பார்ந்தவர்களே, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிராம் ஒரு காலத்தில் விசுவாசத்திலிருந்து தவறி போயிருந்திருக்கிறார். பொறுமை இல்லாத மனுஷனாக அவர் மாறி இருந்திருக்கிறார். ஆகவே ரெண்டு இரும்பெரும் சந்ததிகள் இந்த உலகத்தில் எதிரும் புதிருமாக வளர்வதற்கு அவர் காரணமாக மாறிவிட்டார். இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று எந்த ஆபிராமை அழைக்கிறோமோ அந்த ஆபிராம் ஒரு காலத்தில் விசுவாசமற்ற மனுஷனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இதைத்தான் மரியாள் யோசிக்கிறார். ஆபிராமை போல என்னை நான் அர்ப்பணிக்கலாம் என்று பார்த்தால் அந்த ஆபிராம் விசுவாசத்திலிருந்து தவறு செய்திருக்கிறார், விலகியிருக்கிறார். வேண்டாம், அந்த ஆபிராமை போல வேண்டாம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவளுக்கு எத்தனை நினைவுகள் ஓடி இருக்கலாம். எப்படியெல்லாம் தன்னை ஐக்கியப்படுத்துவது ஆண்டவருக்குள்ளே என்று அவள் யோசித்திருந்திருக்கலாம். விசுவாசத்தின் அடிச்சுவடுள்ள ஆட்களை அவள் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். இன்றைக்கு மற்ற மக்கள் கூட உங்களிடத்திலிருந்து விசுவாசத்தின் பாதைகளை எதிர்பார்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:38 வாசித்து பாருங்கள், நீதிமான் விசுவாசத்தினாலே பழைப்பான் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தினால வாழுகிறவர்களுக்கு பேர் தான் நீதிமான். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதை அவர் தருவார் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருப்பதை விட அவர் சித்தத்தின்படி தருவார் என்பதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே விசுவாசத்தில் தளர்ந்து போய்விடாதுங்கள். மரியாள் யோசிக்கிறாள், வேண்டாம், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிராமை போல என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம் என்று பார்த்தால் அந்த ஆபிராம் விசுவாசத்திலிருந்து எடறி போயிருந்திருக்கிறார். வேண்டாம், ஆபிராமை போல வேண்டாம். பின்னும் யாரை போல என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது? அவள் சிந்திக்கிறாள். இரண்டாவதாக அவளுடைய நினைவில் தோன்றுகிறவர் மொயீசன். ஆமாம், மொயீசனை போல ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கட்டும். ஏனென்றால் மொயீசன் தானே எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த சமயத்தில் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு அந்த மக்களை விடுதலை செய்து அழைத்துக் கொண்டு வந்தவர். ஆகவே மொயீசனை போல என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கட்டும் என்றவள் மகிழ்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியும் கூட தவிடுபடியாக மாறிவிடுகிறது. எந்த மொயீசனை போல ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கலாம் என்று அவள் சிந்திக்கிறாளோ அந்த மொயீசன் கூட கடவுளுடைய வார்த்தையிலிருந்து மீறி போன ஒருவராய் அவளுக்கு தென்படுகிறார். அவர் எங்கே தவறு செய்துவிட்டார்? வாசித்து பாருங்கள், யாத்ராகமம் 17:6. மோயீசன் இஸ்ராயேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்து கொண்டு ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்யும் அந்த சமயம் அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. பட்டண வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தது அந்த மக்கள் கண்டு களித்தார்கள். இப்பொழுது வனாந்தாரத்திலோ அவர்களால் நடக்க முடியவில்லை, வேதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை சொல்லுகிறது அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வருகிறது, வனாந்தரத்தில் தண்ணீர் பஞ்சம். அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள், மொய்சனத்தில் முறையிடுகிறார்கள், ஐயா நாங்கள் எகிப்தில அடிமைகளா இருந்திருப்போமே, அங்கேயே அடிமைகளா இருந்து நாங்கள் எப்படியோ காலத்தை கழித்திருந்திருப்போம், நீரோ எங்களை விடுதலை செய்து கொண்டு அழைத்துக் கொண்டு வந்து விட்டீர், கடவுள் வாக்கு கொடுத்த தேசத்திற்கு கொண்டு போவதாக சொல்லிவிட்டீர், இதோ குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, ஏனையா எங்களுக்கு இந்த கதி என்று அந்த மக்கள் எல்லோரும் புலம்புகிறார்கள். ஆமன் பார்ந்தவர்களே, எகிப்து நாட்டிலே ஆண்டவர் இவர்களை விடுதலை செய்வதற்காக மாபெரும் அற்புதமான காரியங்களை செய்ததை கண்ணால் கண்டவர்கள், சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதில் நடத்தி கொண்டு வந்ததை கண்டு ஆண்டவரை துதித்தவர்கள், இன்றைக்கு அதே கடவுள் தங்களை அநேக அற்புதங்களின் வழியாக காப்பாற்றுவார் என்று அவர்களால் நம்ப முடியாமல் போய்விட்டது. என் அருமையான நாள் ஒன்று வரும்பொழுது ஒரு சிறு பிரச்சனை, ஒரு சிறு வியாதி, ஒரு சிறு கலக்கம், ஒரு சிறு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது உடனே அங்கலாய்க்கிறோம், ஐயோ தவறாமல் கோவிலுக்கு போவேனே எனக்கேன் இந்த கதி, தவறாமல் பூசை காண்பேனே எனக்கேன் இந்த கதி, தவறாமல் நற்செய்தி கூட்டங்களுக்கெல்லாம் போகிறோமே எங்களுக்கேன் இந்த கதி, தவறாமல் ஜெபிக்கிறோமே எங்களுக்கேன் இந்த துன்பங்கள், ஏன் எங்களுக்கு இந்த வேதனைகள் என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, என்றைக்கு நீ வரக்கூடாத துன்பங்கள் வந்துவிட்டதாக நினைக்கிறாயோ அன்றைக்கு ஒரு நிமிஷம் உன் கடந்த கால வாழ்க்கையை யோசித்துப்பார். உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஆண்டவர் இதைவிட மேலான அரும்பெரும் துன்பங்களில் இருந்தெல்லாம் உங்களை எப்படி தப்புவித்தார் என்பதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை எப்படி தப்புவிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அருமையானவர்களே, புலம்பாதிருங்கள், கலங்காதிருங்கள். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் கல்வாரி மலையிலே தனது உயிரை கொடுத்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஆண்டவர் மற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்காமல் போவாரா? நிச்சயமாக தருவார். உங்களுக்குள்ளே கலகங்களை உண்டாக்கிக் கொள்ளாதிருங்கள். ஒரே சர்வேஸ்வரன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியிலே உங்களுடைய உலக வாழ்க்கையில 9000 சர்வேஸ்வரன் விசுவாசிக்காதிருங்கள். ஆளுக்கு ஒரு சர்வேஸ்வரன் நம்பி ஓடாதிருங்கள். சாஸ்திரக்காரர்களை தேடி ஓடாதிருங்கள். சூனைக்காரர்களை தேடி ஓடாதிருங்கள். நீங்கள் கடவுளுடைய மக்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உலக முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலும் வனாந்தரத்தில் நாம் நடந்த அனுபவம் இருக்க வேண்டும். மத்தேயு 4:2 வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட வேண்டும்? அவருடைய பலம் சோதிக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷனுடைய பலங்கள் சோதிக்கப்பட்டால்தான் அவன் எவ்வளவு பலம் உள்ளவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சோதனைக்குட்பட தேவ ஆவியானவரால் அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் நடந்த அனுபவம் இருக்க வேண்டும். வெறுமனே உல்லாசமாக இருந்துவிட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு அப்படியே காலத்தை கழித்து விடலாம் என்று நினைத்து விடாதிருங்கள். நீங்கள் சில சமயங்களிலே கிறிஸ்துவுக்காக வனாந்தர பாதையில் நடக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இதோ அந்த இஸ்ரேல் மக்கள் புலம்புகிறார்கள். எவ்வளவு அற்புதங்களை கண்டவர்கள்தான், அதிசயங்களை கண்டவர்கள்தான், மலைத்து போனவர்கள். இன்றைக்கு இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரும் அற்புதத்தை செய்வார் என்று அவர்கள் நம்பவில்லை, புலம்புகிறார்கள், மோயிசனிடத்தில் முறையிடுகிறார்கள். மோயிசன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 17:6 வாசித்து பாருங்கள். மோயிசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மக்கள் எல்லோரையுமே இந்த ஒரு மலையின் மேல் நான் வந்து நிற்கிறேன், அந்த மக்கள் எல்லாரையுமே அந்த மலையின் கீழே கொண்டு வா, அப்பொழுது உன் கையில் இருக்கிற கைப்பிடி எடுத்துக்கொண்டு வந்து இந்த மலையை பார்த்து ஒரு முறை அடி, தண்ணீர் பரப்பட்டு வரும், அதை அந்த மக்கள் பருகும்படி அவர்களுக்கு உத்தரவிடு என்று ஆண்டவர் சொல்ல, மோயிசன் அதன்படியே இந்த மக்கள் கூட்டத்தை மலையின் கீழே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தன் கையில் இருக்கிற கைப்பிடி எடுத்து மலையை ஓங்கி ஒரு முறை அடிக்கிறார். கண்மலை உடைந்தது, தண்ணீர் அதிலிருந்து பரப்பட்டு வருகிறது. உடனே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஓ இஸ்ராயலின் தேவன் அற்புதர், அதிசயமானவர், எங்கள் யெகோவா தேவன் அதிசயமானவர், அவரை போல் ஆண்டவரே இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள், புகழ்ந்தார்கள், துதித்தார்கள். அவர்கள் பயணம் மீண்டும் தொடர்ந்தது. நாட்கள் சென்றது, மீண்டும் ஒரு வனாந்தரத்தில் அவர்கள் நுழைகிறார்கள். மீண்டும் அதே தண்ணீர் பஞ்சம் வருகிறது, மீண்டும் அதே பழையபடி போலவே புலம்ப தொடங்கிவிட்டார்கள், புலம்புகிறார்கள். சென்ற முறை இதே போல வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது எப்படி நம் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார், நம் தாகங்களை தீர்த்தார் என்பதை அவர்கள் நம்பவில்லை, எப்படி நம்மை அற்புதம் செய்து நம்மை உயர்த்தினார் என்பதெல்லாம் மறந்துவிட்டார்கள். மீண்டும் அதே வனாந்தரம், மீண்டும் தண்ணீர் பஞ்சம், புலம்புகிறார்கள். என்னாகமம் 20:7-12 வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் புலம்புகிறார்கள், மோயிசன் இடத்தில் முறையிடுகிறார்கள், தொடர்ந்து ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த கதி, நாங்கள் எகிப்துக்கே அடிமைகளாக போயிருந்திருப்போம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவனா வாழ்ந்த என்ன பிரயோஜனம், கிறிஸ்தவ மக்களாக இருந்த என்ன பிரயோஜனம், வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கு உயர்வு இல்லை, காலிஷிப் கிடைப்பதில்லை, மற்றவர்களிடத்தில் எங்களுக்கு மதிப்பு இல்லை, நாங்கள் பழையபடியே பழைய வழிகளிலே போயிருந்தால், அவர்களைப் போல போயிருந்தால், இவர்களைப் போல போயிருந்தால் என்றெல்லாம் கூட இன்றைக்கு உங்களிலே சில பேர் புலம்புவார்கள் இல்லையா? அப்படித்தான் அன்றைக்கு அந்த மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து புலம்பினார்கள். எங்களுக்கு ஏன் இந்த கதி, நாங்கள் பழையபடி எகிப்தில் அடிமைகளாக இருந்திருப்போம், இந்த பஞ்சத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் பாதத்தில் மோயிசன் முறையிடுகிறார். மோயிசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் கண்களுக்கு முன்னால் தென்படுகிற அந்த மலையின் மேல் நான் வந்து நிற்கிறேன், அந்த மக்கள் எல்லாரையுமே மலையின் கீழே கொண்டு வா, அப்பொழுது நான் மலையின் மேலே நிற்பேன், நீ அந்த மலையை பார்த்து பேசு, அதிலிருந்து தண்ணீர் வரும், அதை அந்த மக்கள் பருகும்படி அவர்களுக்கு சொல் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த மக்கள் எல்லாரையுமே முறுமுறுக்கிற அங்காய்க்கிற அந்த மக்கள் எல்லாரையுமே மலையின் கீழே கொண்டு வந்து நிறுத்தின மோயிசன் அந்த மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மோயிசனோ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கலங்கி போய் முறுமுறுத்துக் கொண்டிருந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தலையிட்டு அவர்களுக்கு வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருந்த அந்த மோயிசன், அந்த ஆத்திரத்தில் அந்த கலகத்தில் ஈடுபட்டிருந்த அந்த மோயிசன் குழப்பமடைந்தவராய் மலையை பார்த்து பேசு, அதிலிருந்து தண்ணீர் பரப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி மோயிசன் தன் கையில் இருக்கிற கைப்பிடினால் ரெண்டு முறை அந்த மலையை ஓங்கி அடித்து விடுகிறார். ஆத்திரத்தில் அந்த மலை உடைந்து தண்ணீர் பரப்பட்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் மோயிசனுக்கு என்ன சொல்லியிருந்தா தெரியுமா? அந்த மலையை பார்த்து பேசு, நான் அதன் மேல் வந்து நிற்கிறேன், நீ வந்து பேசு, தண்ணீர் வரும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மோயிசனோ அந்த கண்மலையை ரெண்டு முறை கைப்பிடினால் ஓங்கி அடித்து விடுகிறார். தண்ணீர் வந்தது, ஆனால் மோயிசன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிவிட்டதை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நாம் நினைக்கலாம், என்னங்க இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அவர் மீறியிருக்கிறார் என்று நாம் எப்படி நினைத்துக் கொள்வது என்று சொல்லி. ஆம் அன்பர்களே, அதுல உண்மை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவர் நிறைவேற்றப் போகிற அநேக காரியங்களை தீர்க்கதரிசிகளின் வழியாக நிழலாட்டமாக இந்த உலகத்தில் அவர் செய்து காட்டியிருக்கிறார். எப்படி? அந்த கண்மலையின் மேல் நான் வந்து நிற்பேன், உன் கைப்பிடினால் ஒருமுறை ஓங்கி அடி, தண்ணீர் அதிலிருந்து வரும், அதை குடிக்கும்படி அவர்களுக்கு சொல் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த கண்மலை அடிபட்டு தண்ணீர் வந்தது. இயேசுவை சிலுவையில அரைந்து விலாவை குத்தினார்கள், அங்கிருந்தும் தண்ணீர் வந்தது. இரண்டாவது முறை தண்ணீர் பஞ்சம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த மலையின் மேல் நான் நிற்பேன், நீ பேசு என்று சொன்னார். மோசேயோ ரெண்டு முறை அடித்து விட்டார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரெண்டு முறை சிலுவையில கொலை செய்யப்பட வேண்டும். அதுவல்ல ஆண்டவருடைய சித்தம். ஒருமுறை அடிபட்டார், ஒருமுறைதான் அவர் பாடப்பட்டார். மறுமுறை இயேசு சொன்னார், அந்த மலையை பார்த்து பேசு. அருமையான சகோதரனை சகோதரியே, கண்மலையை பார்த்து பேசு. ஒருமுறை உன் பாவங்களும் உன் அநியாயங்களும் அவரை சிலுவையிலே கொன்றது போதும், மறுமுறை கல்வாரி மலையண்ட வா, அந்த மலையை பார்த்து பேசு. உன் ஆண்டவர் உனக்காக பாடுபட்ட அந்த கண்மலையை பார்த்து பேசு. கல்வாரி மலையை நோக்கி பார்த்து இயேசுவை பார்த்து பேசுங்கள் என்ற அந்த வார்த்தையை மோசேயன் மீறி போனார். அருமையான சகோதர சகோதரிகளே, பேசுவதற்கு பதிலாக ரெண்டு முறை அவர் அடித்து விட்டார். நடந்தது என்ன? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்கள், எண்ணாகமம் 20:11-12 வசனத்தை. மோசேயா, அந்த மலையை பார்த்து பேசு என்று உனக்கு நான் சொன்னேன், நீயோ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு உன் கைப்பிடினால் அந்த மலையினை அடித்து என் வார்த்தைகளை நீ மீறினதினால் எந்த கானான் தேசத்தில் சேருவதற்காக 40 கால நீ நடந்து கொண்டிருக்கிறாயோ அந்த கானான் தேசத்தை ஒரு நாள் நீ உன் கண்களினால் காண்பாய், ஆனால் அதில் நீ நுழையமாட்டாய். இதுதான் உனக்கு தண்டனை. என் வார்த்தையை மீறினவர்கள் ஒருவரும் என் அரசியல் நுழைய மாட்டார்கள். ஆமன்பர்களே, அந்த நாள் வந்தது. கானான் தேசத்தை மோசேயன் தன் கண்களினால் கண்டார், ஆனால் அதில் அவர் நுழையவில்லை. என் அருமையான சகோதரி சகோதரர்களே, இன்றைக்கு கூட அநேக மக்கள் நான் ஆசீர்வாதம் பெற்றேன் என்று சொல்லுவதை நாம் காண்கிறோம், நாம் இன்னும் பெறவில்லை. நான் சமாதானத்தை பெற்றேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம், நாம் இன்னும் சமாதானத்தை பெறவில்லை. நான் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றேன் என்று சொல்லுவதை கேட்கிறோம், நாம் இன்னும் பெறவில்லை. பார்க்கின்றீர்கள், பெறவில்லை. கேட்கின்றீர்கள், அடையவில்லை. காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தையை மீறினவர்கள் பார்ப்பார்கள், அடைய மாட்டார்கள். கேட்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு மோசேயனுக்கு அதுதான் நடந்தது. என்னிடத்தில் பேசு என்றார். ஆனால் மோசேயனோ மீண்டமாக அந்த கண்மலையை அவர் நொறுக்க சித்தமானார். அதுவல்ல தேவ சித்தம். மோசேயனை போல அர்ப்பணிக்கலாம் என்று சொன்னால் அந்த மோசேயன் கீழ்ப்படியாமல் தவறியிருக்கிறார். வேண்டாம், அந்த மோசேயனை போலவும் வேண்டாம். பின்னும் யாரை போல என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாம் என்று அவள் சிந்திக்கும் பொழுது மூன்றாவதாக அவள் நினைவில் தோன்றுகிற நபர் தாவீது ராஜா. ஆமாம், தாவீது ராஜாவை போல என்னை ஒப்புக் கொடுக்கட்டும். அவர் தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது. தாவீதின் சிங்காசனத்தில் அவர் அமர்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், தாவீதை போல என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கட்டும். ஏன்? அந்த தாவீது ஆண்டவர் ஆடு மேய்க்கிற ஒரு இடத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார், அரசனாக்கினார். ஆகவே ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து தேர்ந்தெடுத்து வந்த மனிதனை ஆண்டவர் தன்னுடைய நாட்டு இஸ்ராயல் மக்களுடைய ராஜாவாக உயர்த்தினார் என்று சொன்னால் அந்த தாவீதை போல என்னையும் ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கட்டும் என்று அவள் சிந்திக்கிறார். ஆனால் அந்த சிந்தனைகள் சிதறி போகிறது. வேண்டாம், அந்த தாவீதை போலவும் வேண்டாம். காரணம் என்ன? அந்த தாவீதும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து மீறி போன சம்பவம் அவளுடைய நினைவில் வருகிறது. எங்கே தாவீது ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து மீறினார்? வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் 11 முழுவதையும் அந்த இடத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கடவுளுடைய வார்த்தை மீறி போன அந்த சம்பவம் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் நாட்டுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எதிராளிகளின் நாட்டுக்கும் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயம், அந்த போரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவா இருக்கிற தாவீது அரசர் அரண்மனையின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அரண்மனையின் மேலே போரை பற்றி சிந்தித்து யோசித்து உலாவிக் கொண்டிருக்கிற தாவீதின் கண்கள் அரண்மனையின் மேலிருந்து தூரத்திலே தென்படுகிற இந்த பகுதிகளில் செல்லுகிறது. அந்த இடத்துல ஒரு பெண் தன் வீட்டின் முற்றத்தில் அவள் குளித்துக் கொண்டிருக்கிறாள், வீட்டின் பின்புறத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறாள். உயர்ந்த அந்த கோட்டை மாளிகையிலே கோபுரத்திலிருந்து தன்னை அந்த நாட்டு ராஜா பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் தாவீதின் கண்கள் குளித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்ணை தூரத்திலிருந்து காண்கிறது. அவர் எண்ணங்கள் திசை மாறுகிறது. உடனே அருகில் இருக்கிற போர் வீரனை பார்த்து கேட்கிறார், அந்த வீட்டின் பின்புறத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறாளே யார் அவள் என்று தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய ராணுவத்தில் உரியா என்று ஒரு ராணுவ வீரன் இருக்கிறான், அவனுடைய மனைவி அவள். தாவீதின் எண்ணங்கள் வெவ்வேறு விதமாக திசை திரும்பி விடுகிறது. அப்படி என்றால் நான் வரச் சொன்னதாக அவளை வரச் சொல். இதோ அவள் அழைத்து வரப்படுகிறாள். தாவீது தன் அரச அதிகாரத்தை பயன்படுத்தி அவளோடு தவறான தொடர்பு கொள்கிறார். நாட்கள் செல்லுகிறது. அவள் கர்ப்பிணியாகிறாள். இதற்கு காரணத்தை யாரை சொல்லுவது? தாவீதின் எண்ணங்கள் திசை மாறுகிறது. உடனே போரிலே ராணுவத்தில் இருக்கிற அவளுடைய கணவனை வர சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவளுடைய கணவன் உரியாவை வரவழைத்து விடுகிறார். நீ இனிமேல் போருக்கு செல்ல வேண்டாம், ராணுவத்திலும் நீ இருக்க வேண்டாம், உன் வீட்டில போயிரு என்ற அநேக விதமான சலுகைகளை உரியாவுக்கு கொடுப்பதாக தாவீது வாக்களிக்கிறார். உரியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கே என்னோடு போரில் எத்தனையோ பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் விட்டுவிட்டு திடீரென்று போய் என்னுடைய வீட்டில் வாழும்படிக்கு நீங்கள் உத்தரவிடுகின்றீர்களே, நான் போக மாட்டேன், இந்த நாட்டுக்கு நான் நன்றி உள்ள ஒருவனா இருப்பேன் என்று அவன் சொல்லிவிடுகிறான். தாவீது யோசிக்கிறார், என்ன செய்யலாம், இவன் உயிரோடு வாழ்வது நமக்கு ஆபத்து என்று முடிவுக்கு வந்த தாவீது ராணுவ தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை கொண்டு வருகிறவனை எதிராளிகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளை கொண்டு போய் விட்டுவிடுங்கள், இவன் எப்படியாகலும் சாக வேண்டும் என்று அரசன் அதில் கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தை அவனிடத்தில் கொடுத்து அதை கொண்டு போய் ராணுவ தளபதிக்கு கொடு என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார். அந்த கடிதத்தை அந்த ராணுவ வீரன் கொண்டு போகிறான். அதில் தன்னைத்தான் கொலை செய்யும்படிக்கு ராஜா எழுதியிருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது. நன்றியோடு அந்த மனுஷன் ஓடி போய் ராணுவ தளபதியிடத்தில் அந்த கடிதத்தை தருகிறான். ராணுவ தளபதி அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறான். கொண்டு வந்தவனே கொலை செய்யும்படிக்கு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யோசித்திருக்கலாம், இவனை கொலை செய்யும்படிக்க இவனிடத்தில் எழுதி அரசர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், சொல்ல நினைத்திருக்கலாம், ஆனால் நம்ம ராஜாவின் கட்டளை. ஆகவே உடனே சில ராணுவ வீரர்கள் அழைத்து இவனோடு போய் எதிராளிகள் அதிகமாக இருக்கிற பகுதியில் போரிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனை மாத்திரம் விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் என்று அவன் உத்தரவிடுகிறான். இதோ தாவீது அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு ஒரு தகவல் தேவை. என்ன தகவல்? தன்னுடைய நாட்டு மக்கள் வெற்றி பெற்றார்களா என்ற தகவலா இல்லை, தேசங்களை பிடித்தார்கள் என்ற தகவலா இல்லை, எத்தனை ராணுவர்களை கொண்டார்கள் என்ற தகவல் வேண்டுமா? இல்லை, மாறாக உரியா செத்தான் என்ற அந்த தகவல் அவருக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக அவர் காத்திருக்கிறார். இதோ அவருக்கு தகவல் சொல்லப்படுகிறது, உரியா செத்து போனான் என்று. தாவீதுக்கு ஒரே சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். இந்த பாவம் யாருக்கும் தெரியாது. தாவீது ராஜாவுக்கும் உரியாவின் மனைவி பத்சேபாளுக்கும் அவளை அழைத்துக் கொண்டு வந்த ராணுவ வீரனுக்கும் மற்றும் உரியாவை தந்திரமாக ராணுவத்தில் அனுப்பி கொலை செய்ய வைத்த ராணுவ தளபதிக்கும் இவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்குமே இது தெரியாது என்று தாவீது பெருமூச்சு விடும் பொழுது, ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து தன்னை அரசனாக்கின ஆண்டவருக்கு இந்த சம்பவம் தெரியாமல் இருக்காது என்று தாவீது யோசிக்காமல் போனார். தன்னை ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து தேர்ந்தெடுத்து அரசனாக்கின ஆண்டவருக்கு இந்த சம்பவம் தெரியும் என்பதை அவர் மறந்து போனார். நாட்கள் சென்றது. நாத்தேன் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி வைத்தார். தாவீது இடத்தில் அவர் நயமாக பேசுகிறார், தம்பி என்ன சௌக்கியமா? கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்தார், ராஜாவாக மாறிப்போனாய், நாட்டை ஆள்கிறாய், ஆனாலும் உன் நாட்டில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது. உடனே தாவீதுக்கு ஒரு ஆவேசம், தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், கடவுளுடைய மனுஷன், என் நாட்டில் ஒரு தவறு நடந்து விட்டது. என்ன தவறு? ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது, ஒருவனிடத்தில் 1 ஆடு இருந்தது. இந்த 100 ஆடு வைத்திருந்தவன் வீட்டிற்கு சில விருந்தாளிகள் வந்தார்கள். அவனோ விருந்தாளிகளை உபசரிப்பதற்காக 100 ஆடுகளில 1 ஆடை எடுத்து அவர்களுக்கு விருந்து படைத்து விடாமல் அந்த 1 ஆடு வைத்திருந்த அந்த ஏழை மனுஷனை ஏமாற்றி அவனுடைய 1 ஆட்டை கொண்டு வந்து தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு அவன் சமைத்து விருந்து படைத்து விட்டான். இதான் நடந்த சம்பவம், உன் நாட்டில் நடந்தது. உடனே தாவீதுக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ரத்தம் கொதிக்கிறது. என் நாட்டில் இதுபோல ஒரு அநியாயமா? யார் அந்த அநியாயக்காரன்? நாத்தேன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தம்பி ரொம்ப சத்தம் படாத, நீதான் அந்த அநியாயக்காரன். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை அரசனாக்கின் ஆண்டவருக்கு நீ துரோகம் செய்தாய். அடுத்தவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உன் அதிகாரத்தை நீ தவறாக பயன்படுத்தினாய். அந்த பாவத்தை மறைப்பதற்காக தந்திரமாக அவனை நீ கொலை செய்ய வைத்தாய். யாருக்குமே இது தெரியாது என்று நீ நினைத்திருந்தாய். ஆனால் உன்னை அரசனாக அழைத்த உன் ஆண்டவருக்கு இது தெரியாமல் போனது என்று ஏன் நீ மறந்துவிட்டாய்? உன் கடவுள் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. நீ போரில் பல்லாயிரக்கணக்கான பேரை கொன்றிருக்கலாம், அது போர். ஆனால் இப்பொழுதோ ஒரு பாவத்தை மறைப்பதற்காக ஒருவனை தந்திரமாக நீ கொன்றபடியினால் இதோ உன்னை ஆண்டவர் அரச பதவியிலிருந்து துரத்தி விடுவார். உன் பிள்ளைகள் எழும்புவார்கள். நீ மறைவாய் செய்த பாவங்களை உன் பிள்ளைகள் உன் கண்முன்னால் செய்து காட்டுவார்கள். உன்னை அரச பதவியிலிருந்து உன் பிள்ளைகள் உன்னை துரத்தடிப்பார்கள். உன் ஆண்டவர் உன்னை அரச பதவியிலிருந்து வெறுத்தார், புறக்கணித்தார். உன் அக்கிரமங்கள் உன்னிடத்தில் விசாரிக்கப்படப்படும். நீ தள்ளப்பட்டாய். ஆமன் பார்ந்தவர்களே, சில பேர் நினைக்கலாம், என்னங்க இது? இந்த காலத்தில் எம்எல்சியா எம்எல்ஏயா சின்ன சின்ன வேலையில் இருக்கிறவனே என்னென்னலாம் அட்டூழியம் செஞ்சுன்னு இருக்கும் பொழுது ஒரு ராஜாவா இருந்து இது கூட செய்யலனா ராஜாவுக்கு என்னங்க அந்தஸ்து இல்லையா என்று இன்றைக்கு நம்ம அநேக பேர் நினைக்கலாம். ஆமா, அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைய உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பணத்தை பயன்படுத்தி வாரி இறைத்து எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நிலைத்து இருக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நாள் ஒன்று வரும், நீ மறைவாய் செய்தவைகளை உன் பிள்ளைகள் உன் கண் முன்னால் செய்து காட்டுவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகள் அக்கிரமத்திலும் அநியாயத்தில் இருப்பதை கண்டு சகிக்க முடியாதமல் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்? நீ மறைவாய் செய்தவைகளை உன் பிள்ளைகள் உன் கண் முன்னால் செய்து காட்டுவார்கள். ஆண்டா இருந்தால் என்ன, அரசனா இருந்தால் என்ன, பாவம் பாவம்தான். அதான் கடவுளுடைய குணநலன், அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் ஆளுக்கு தகுந்த தீர்ப்பிடுகிறவர் அல்ல. பாவம் பாவம்தான், அவருடைய தண்டனையிலிருந்து ஒருவனும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ன அதிகாரத்தில் இருந்தால் என்ன, என்ன ஆதிக்கத்தில் இருந்தால் என்ன, அவருடைய தண்டனையிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. தாவீதின் மேல் அந்த சாபங்கள் வந்தது. நாட்கள் வந்தது, தாவீதின் மகன் அப்சலோம் எழும்பினான். தாவீதின் கண் முன்னாலே தாவீது செய்த பாவங்களை செய்து காட்டினான். தாவீது ராஜ பதவியிலிருந்து தொகுத்தெடுத்தான். தாவீது அந்த நாட்டை விட்டு ஓடி போனார் பரதேசியாக. எனக்கே இந்த நிலை என்று தாவீது புலம்பிருந்திருக்க முடியும். அவருக்கு அந்த நிலை வந்ததுக்கு காரணம் என்ன என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை அதை அறியாத மக்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஐயோ பாவம், நல்ல மனுஷனாயிற்ற, தெய்வபக்தி உள்ளவனாயிற்ற, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசனாக்கப்பட்டவனாயிற்ற, இன்றைக்கு அவன் நடுத்தருவில் ஓடிக்கொண்டிருக்கிறானே, ஐயோ பாவம் என்றெல்லாம் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடுத்தருவில் ஓடிக்கொண்டதற்கு காரணம் என்ன என்பது தாவீதுக்குத்தான் தெரியும். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் அரசனாக்கினார். ஆடு மேய்க்கிறவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? 20ஆம் நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு ஆடு மேய்க்கிறவர்களை நான் நினைக்கிற கிராமங்களில் பார்த்திருக்கிறேன். கால்களில் செருப்பில்லை, கை காலெல்லாம் காயம்பட்டிருக்கிறது, பழைய ஒரு சட்டை, அதில் பொத்தான்கள் இல்லை, கையில் ஒரு பழைய பாத்திரம், அதில் பழைய கஞ்சி வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டு காலமாக இன்றைக்கே ஆடு மேய்க்கிறவர்கள் இந்த கதையில் இருந்தால், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது எந்த நிலையில் இருந்திருப்பார்? அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒருவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ராஜாவாக்கினார், அரசனாக்கினார். அந்த ஆண்டவருக்கு உத்தமம் இல்லாதவனாய் ஒருவன் போகும் பொழுது அதை பார்த்தும் பார்க்காதவராய் அவர் விட்டுவிடுவாரா? இல்லை, அவர் பழிக்கு பழி வாங்குவார். நம் ஆண்டவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறவர் மாத்திரமல்ல, நாம் என்ன செய்தாலும் நம்ம இயேசு அன்பு செய்கிறார் என்று நினைத்து விடாதிருங்கள். அவர் நம்மை பழி வாங்குகிற கடவுளா இருக்கிறார். உன் ஆண்டவர் பயங்கரமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். இதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு போதிக்கப்படுவதில்லை. கிறிஸ்தவ மேடைகள் எல்லாம், பிரசங்க மேடைகள் எல்லாம் இன்றைக்கு ஆறுதல் கொடுக்கிற மேடைகளாக மாறிவிட்டது. என்ன செய்தாலும் சரி, இயேசு உன்னை ஆசீர்வதித்து விடுவார். நீ உன் அநியாயத்தை செய்து கொண்டவர், ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார் என்று இன்றைக்கு நீங்கள் நம்பிவிட்டீர்கள். கண்டிப்பு இல்லை, கண்டித்து போதிக்கிற தன்மைகள் இன்றைக்கு மறைந்திருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு நமது மக்கள் மத்தியில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி வெறிகள், அகங்காரங்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அக்கிரமங்களை இன்றைக்கு நமது மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தெய்வ பயம் இல்லை. அவர் பயங்கரமானவர், அவர் நியாயித்திருக்கிற கடவுள், அவர் உன்னை உடைத்து போடுவார் என்று நமது மக்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. என்ன செய்தாலும் சரி, இயேசுனை ஆசீர்வதித்து விடுவார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய என் அநியாயத்திலிருந்து மாத்திரம் நான் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னை ஆசீர்வதித்து விடுவார் இல்லையா? தாவீதை கேட்டு பாருங்கள், அவர் தன் அனுபவத்தை சொல்லுவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் அடித்து ஒழிக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்பதை தாவீது நமக்கு சொல்லி தருவார். ஆமன் பார்ந்தவர்களே, தாவீது செய்த பாவத்தை தாவீதின் மனைவி வந்து கேட்கவில்லை. ஐயா, நான் உன் சொந்த மனைவி இருக்க எனக்கு நீ துரோகம் செய்துவிட்டு இப்படிப்பட்ட அநியாயம் செய்தாயா என்று தாவீதின் மனைவி கேட்டதாக வேதாகமத்தில் எழுதவில்லை. தாவீதின் மனைவி உண்டாக்கின கடவுள் தாவீதை பார்த்து கேட்டார். அருமையான சகோதரனே, உங்களில் அநேகவர் அநேகமான தந்திரமான வழிகளில் இன்றைக்கு உலகத்தில் உல்லாச பேர்வழிகளாய் சுற்றும் பொழுது உன் மனைவி சில சமயங்களில் உன் தவறுகளை கேட்காமல் இருக்கிறாளே என்று ஆதிக்கம் கொண்டு உன் பாவத்திலே கடைசி வரைக்கும் நிலைக்கலாம் என்று நினைத்து விடாதே. உன் மனைவி சில சமயத்தில் கேட்க மாட்டாள், அவள் மௌனமா தான் இருப்பாள். அதை தவறாக பயன்படுத்த நினைக்காதே. ஆனால் உன் மனைவி உண்டாக்கின கடவுள் இருக்கிறாரே, அவர் நிச்சயம் கேட்பார். அவர் பழி வாங்குகிற கடவுள். அருமையான சகோதரியே, உரியா வந்து தாவீது இடத்துல கேட்கவில்லை, ஐயா எம் மனைவி உன் மனைவி ஆக்கிக் கொள்வதற்காக என்னை தந்திரமாக கொலை செய்ய நினைக்கிறாயே என்று உரியா கேட்கவில்லை. உரியாவின் கடவுள் கேட்டார் தாவீது இடத்துல. பார்த்தீர்களா, பர்சேபாளுடைய கணவன் வந்து கேட்கவில்லை, அவன் ஒன்றும் அறியாதவனாய் அழிந்து போனான். ஆனால் அவளுடைய ஆண்டவர், அவனுடைய ஆண்டவர் வந்து, உரியாவின் ஆண்டவர் வந்து கேட்டார், இன்றைக்கு உன் கணவன் உங்களுடைய அகங்கார பேச்சுக்களை கேட்டுவிட்டு பதில் சொல்ல முடியாதவர்களாய் பொறுமையோடு நிற்பதை நீங்கள் தவறாக நினைத்துவிடக்கூடாது. சில சமயங்களில் அவர்கள் பேச மாட்டார்கள் உரியாவை போல, ஆனால் அவர்கள் ஆண்டவர் பேசுவார். ஜாக்கிரதை. குடும்பங்களிலே பிரமாணிக்கும் இன்றைக்கு தவறி போன மக்களாய் வாழ நினைக்காதீர்கள். கடவுளுடைய மக்கள் அவருக்கேற்ற விதத்தில் தான் வாழ வேண்டும். நேர்மையான சகோதர சகோதரிகளே, தாவீதின் வாழ்க்கையில அவரை ஆண்டவர் துரத்திவிட்டார், பரதேசியாய் மாறிப்போனார். ஏதோ அன்னை மரியால் சிந்திக்கிறார், ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம் என்று சொல்லி, ஆபிரகாமை போல என்னை அர்ப்பணிக்கலாம் என்றால் அந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் தவறு செய்திருக்கிறார். இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி சென்ற மோயிசனை போல என்னை அர்ப்பணிக்கலாம் என்றால் அந்த மோயிசன் பொறுமையில தவறு செய்திருக்கிறார், அகங்காரத்தில் மீறியிருக்கிறார், கீழ்ப்படியாமல் தவறு செய்திருக்கிறார். தாவீது ராஜாவை போல என்னை அர்ப்பணிக்கலாம் என்று பார்த்தால் அந்த தாவீது உபச்சாரத்தில் தவறு செய்திருக்கிறார். வேண்டாம், ஆபிரகாமை போலவும் வேண்டாம், மோயிசன் போலவும் வேண்டாம், தாவீது ராஜாவை போலவும் வேண்டாம். இந்த மூன்று நபர்களும் மூன்று விதங்களில தவறு செய்திருக்கிறார்கள். கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவர்களிடத்தில் இந்த மூன்று குணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று விசுவாசம், இரண்டாவதாக கீழ்ப்படிதல், மூன்றாவதாக பரிசுத்தம். இந்த மூன்று குணங்களும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று விசுவாசம், அவரையே நம்பியிருப்பது. இரண்டாவதாக கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. மூன்றாவதாக பரிசுத்தம், தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. இந்த மூன்று குணநலன்களும் கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த மக்களிடத்தில் இருக்க வேண்டும். இதோ அன்னை மரியாள் சிந்திக்கிறாள், விசுவாசத்தில் ஆபிரகாமை போல அர்ப்பணிக்கலாம் என்றால் ஆபிரகாம் விசுவாசத்தில் தவறு செய்திருக்கிறார், மோயிசனை போல் அர்ப்பணிக்கலாம் என்றால் மோயிசன் கீழ்ப்படியாமல் தவறு செய்திருக்கிறார், தாவீது ராஜாவை போல் அர்ப்பணிக்கலாம் என்று சொன்னால் தாவீது பரிசுத்தத்தில் இடறி போயிருக்கிறார். வேண்டாம், இப்போது அவள் யோசிக்கிறாள், பின்னும் யாரை போல என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது? அப்பொழுது அவளுடைய கண்களிலே தென்படுவது அந்நாளிலே வீடுகளிலே வேலைக்காரர்களாயிருந்த அடிமைகள். இதோ அவர்களை அவள் பார்க்கிறாள், ஆமாம், அடிமைகள். அந்நாளிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். மனிதனுக்காக வேலை செய்வதற்காக தங்கள் அடிமைகளாக அவர்கள் ஒப்புக் கொடுத்திருந்திருக்கிறார்கள். அந்த அடிமைகளுக்கு அந்நாளில் உரிமை இல்லை. எஜமானன் செருப்பணிந்து கொண்டு ரோட்டில் நடந்தால் அடிமை வெறுங்காலோடு நடக்க வேண்டும். எஜமானன் வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தால் அடிமை உட்காரக்கூடாது. அடிமைக்கு விடுதலை என்பது இல்லை. எஜமானனாக பார்த்து 7 வருஷங்கள் கழித்து நீ விடுதலை செய்து கொண்டு போக நினைக்கிறாய் என்று சொல்ல இல்லை. உமக்கே நான் அடிமையாக இருக்கிறேன் என்று அந்த அடிமை சொல்லுவான் என்றால் எஜமானன் அவனுக்கு ஒரு அவனுடைய உடலிலே ஒரு தழும்பு உண்டாக்கி விடுவானாம். அப்பொழுது அவன் நிரந்தர அடிமையாக இருந்து விடுவானான். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக இன்னொரு மனுஷன் இப்படியாகலாம் தங்களை அடிமைகளாக ஆக்கிய அந்நாளில் வாழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் அன்னை மரியாள் சிந்திக்கிறாள். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்காக இன்னொரு மனுஷன் தன்னை அடிமையாக்கிக் கொண்டு இப்படியெல்லாம் காலமெல்லாம் அவர்களுக்காக உழைக்கிறார்கள் என்று சொன்னால் சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் என்ன அழைக்கும் பொழுது நான் ஏன் அவருக்கு அடிமையா இருக்கக்கூடாது என்று சொல்லி, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அவள் தன்னை அர்ப்பணித்தாள். விசுவாசத்தில் தவறு செய்த ஆபிராமை போலவும் வேண்டாம், கீழ்படியாமல் கடவுள் வார்த்தையை மீறிவிட்ட மோசேயை போலவும் வேண்டாம், பரிசுத்தத்திலிருந்து இடறி போன தாவீது ராஜாவை போலவும் வேண்டாம். ஏன் நான் விசுவாசத்திலிருந்து இடறக்கூடாது, கீழ்ப்படிதலிலிருந்து நான் மீறக்கூடாது, பரிசுத்தத்திலிருந்து நான் விலகக்கூடாது, விசுவாசத்தில் அவரை நம்புவேன், அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிவேன், பரிசுத்தமாய் என்னை பாதுகாத்து அவருக்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி அவள் தன்னைத்தான் முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். ஆகவேதான் அவள் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். அன்பர்களே, இன்றைக்கு பாவத்திற்கு அடிமைகள், இந்த உலகமே பாவத்திற்கு அடிமைகள், அநியாயத்திற்கு அடிமைகள் எத்தனை பேர், குடி போதைகளுக்கு அடிமைகள் எத்தனை பேர், அக்கிரமங்களுக்கு அடிமைகள் எத்தனை பேர், பொய்க்கு அடிமைகள் எத்தனை பேர், புறணி பேசுவதற்கு அடிமைகள் எத்தனை பேர், தற்பெருமைக்கு அடிமைகள் எத்தனை பேர், அகங்காரத்துக்கு அடிமைகள் எத்தனை பேர், ஆணவத்திற்கு அடிமைகள் எத்தனை பேர். கிறிஸ்துவின் அடிமைகள் தேவை, ஆண்டவரின் அடிமைகள் தேவை, வேலைக்காரர்கள் தேவை, பணியாளர்கள் தேவை. ஆண்டவருக்கு இன்றைக்கு எஜமான்களும் எஜமாட்டிகளும் தேவையில்லை, பணியாளர்கள் தேவை. இன்றிரவு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அன்னை மரியாலை போல, ஆண்டவரே நான் உமது அடிமை சாமி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும், இதை என்னை முழுவதுமாக உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாளைய திருச்சபையின் நற்செய்தியாளர்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென்.
உமை நோக்கி பார்க்கின்றேன், உமை நினைத்து துதிக்கின்றேன், உமை நோக்கி பார்க்கின்றேன்,
வல்லவர் அவர் மாறாதவர். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். உங்கள் இதயத்தின் பின்னால் மறைந்திருக்கிற எல்லா பாவங்களையும் அறிக்கைத்து மன்றாடுங்கள். தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சுவாமி. ஆசிரியன் பார்த்த மக்கள் உடல் வியாதியில் வந்திருக்கிறவர்களே,
தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போனீர்களோ, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய அழைப்பும் அவருடைய வரங்களும் மாறாதவைகள். உங்கள் ஆண்டவர் மகத்துவமானவர். நம் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவன். நம் ஆண்டவர் பயங்கரமானவர். நம் ஆண்டவர் அதிசயமானவர். இதோ தாவீது ஒரு நாள் அழுது புலம்பினார், தன் பாவங்களுக்காக மனம் வருந்தினார். ஆண்டவர் அவரை மன்னித்தார். அதே போல உங்கள் இதயத்தின் பின்னால் மறைந்திருக்கிற எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மன்றாடுங்கள். இயேசுவின் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. ஒருவரும் வெறுமையா இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்ல மாட்டீர்கள். உங்கள் ஆண்டவரை சந்தித்தவர்களாகவே செல்லுவீர்கள். மனுஷனால் கூடாதவைகள் ஆண்டவரால் ஆகும். கடவுளால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தேவன் உங்களை சந்திக்க வைப்பார். உங்கள் தோல்விகளை அவர் வெற்றியாக மாற்றுவார். உங்கள் அவமானங்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். பயப்படாத சிறு மந்தையே, உன் வானக தந்தை உனக்கு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். உங்களை முழுவதுமாய் ஒப்புவிடுங்கள். ஏசப்பா, இதோ நான் உமது அடிமை. உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். முழுவதுமாய் ஒப்புவிடுங்கள். கடந்த கால குற்றம் குறைகளுக்காக மனம் அருந்துங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் இதயங்களில் தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் உள்ளத்தில் உள்ள வியாதிகள் தீமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு உடலை உள்ளத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அற்புதர். அவர் மாறாதவர். அவர் வல்லமைகள் மாறாதவைகள். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டே போனதில்லை. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும். அவரே நோக்கி கூப்பிடுங்கள். அவர் வரங்களும் அவர் வல்லமைகளும் மாறாதவைகள். அவர் வல்லமைகள் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு சாமிக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறார். உங்கள் பாவங்கள் யாவையும் அவர் மன்னிக்கிறார். உங்கள் தீமைகள் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். எல்லா விதமான தீமையிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். பயப்படாத, அவர் உன்னோடு இருக்கிறார். இயேசுவே நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டதில்லை. உங்கள் தேவன் வல்லவர். நாளைய திருச்சபை நற்செய்தியாளர்களாக உங்களில் ஆண்டவர் அநேகரை ஆசீர்வத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். அவருடைய வல்லமை உங்கள் அருகிலே கடந்து வருகிறது. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. நாங்களோ வீணான கவலைகளிலே மூழ்கி அழிந்து போய்விடாத படிக்கு எங்களை நீ தப்பு வைக்கிறமைக்காய் சோத்ரோ. நன்றி ஆண்டவரே. உமது மக்களுடைய விருப்பங்களை அவர்களுடைய விருப்பங்களை தேவைகளும் சித்தத்தின்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறமைக்காய் சோத்ரோ. நன்றி ஆசிர்வதியும். எல்லா மகத்துவங்களையும் மகிமைகளும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் விதாவே. இந்த கூட்டங்களுக்காக பிரயாசப்பட்ட மக்களை ஆசீர்வதியும், இந்த கூட்டங்களுக்காக பாடுபட்டவர்களை ஆசீர்வதியும், இந்த நற்செய்தி கூட்டங்களுக்காக உழைத்த மக்களை ஆசீர்வதியும், இந்த நற்செய்தி கூட்டங்களில் எங்களுக்கு உதவி செய்த அநேக மக்களை ஆசீர்வதியும், அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும், வல்லமையாய் நிரப்போம், பரிபூர்ண விடுதலை இந்த மக்களுக்கு தாரோம், மகத்துவங்களை மகிமைகளை நீரெடுத்துக் கொள்ளும், பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறமைக்காய் சோத்ரகம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் செல்ல வேண்டிய பாதைகள் இவர்களுக்கு சொல்லித்தாரும் சாமி, உம்முடைய சாட்சிகளாகவே எங்களை நடத்தும், எங்களையும் எங்கள் ஜபங்களையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.